பொதுக்காலம் 13 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, கடவுளின் பெயரால், மதங்களின் பெயரால் இதுவரை சிந்தப்பட்டுள்ள, இன்றும் தொடர்ந்து சிந்தப்பட்டு வரும் இரத்தத்தைப் போல் வேறு எந்த காரணத்திற்காகவும் அவ்வளவு இரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டிருக்காது என்பது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓர் உண்மை. மனிதர்கள் வன்முறை வெறிக்கு அடிமையாகும் போது இந்த ஊரில் இரத்தம் ஆராய் ஓடும் என்ற சூளுரைகள் விடுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். பொதுவாகவே அன்புள்ளங்களே, மனித உயிர்கள் மதிப்பிழந்து மலிந்துவிட்டதைப் போன்ற உணர்வு இவ்வுலகில் வளர்ந்து வருகின்றது. எடுத்துக்காட்டாக, நடைபெற்று வரும் உலக கால்பந்தாட்ட போட்டிகளில் தனக்கு மிகவும் பிடித்த ஒரு நாட்டு விளையாட்டுக்குழு தோற்றுவிட்டதென்று 30 வயது நிறைந்த இளையவர் ஒருவர் இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை கேள்விப்படும்போது மனித உயிர்கள் எவ்வளவு மலிவாகிப் போயுள்ளது என்பதை உணர்ந்து மனம் வருந்துகின்றோம். இத்தகைய சூழலில் இன்று இரத்தம், உயிர் என்ற இரு இணைப்பிரியா உண்மைகளை சிந்திக்க இந்த ஞாயிறு வாசகங்கள் வழியாக நாம் அழைக்கப்பட்டுள்ளோம்.
அன்பு நெஞ்சங்களே, லாபம் ஒன்றையே குறியாக கொண்டுள்ள நமது ஊடகங்களுக்கு இரத்தம் சிந்துதலும் உயிர்கள் கொல்லப்படுவதும் சுவையான, விற்பனைக்கு உகந்த செய்திகள். இவற்றை மீண்டும் மீண்டும் நாம் கேட்பதால், பார்ப்பதால் இந்த உலகை ஒரு சுடுகாடாய், கல்லறை தோட்டமாய் நாம் எண்ணத் தோன்றுகின்றது. இந்த சுடுகாட்டின் மத்தியில், கல்லறை தோட்டத்தின் நடுவில் கவிதை வரிகளாய் இஞ்ஞாயிறு திருவழிபாட்டின் முதல் வாசகம் ஒலிக்கின்றது. சாலமோனின் ஞானம் பிரிவு 1. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை.
அன்பு இதயங்களே, விவிலியத்தில் இரத்தம் ஓர் ஆழமான அடையாளம். இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை உயிர்களுக்கெல்லாம் ஊற்றான இறைவனுக்கு மட்டுமே இரத்தம் சொந்தமாக வேண்டும். எனவே அவருக்கு அளிக்கப்படும் பலிகளில் மட்டுமே இரத்தம் சிந்தப்பட வேண்டும். மற்ற வழிகளில் சிந்தப்படும் இரத்தம் நமக்கு எதிராக இறைவனிடம் முறையிடும். சிந்தப்படும் மிருகங்களின் இரத்தம் இறைவனுக்கு உகந்த பலியாக மாறும். ஆனால் சிந்தப்படும் மனிதர்களின் இரத்தம் நம்மீது பழியாக சுமத்தப்படும். அன்பு இதயங்களே, இரத்தத்தை பற்றி இஸ்ரேல் மக்கள் கொண்டிருந்த மற்றொரு முக்கியமான எண்ணம், இரத்தம் நமது உடலில் இருக்கும் வரை அது உயர்வாக, வாழ்வாக கருதப்படும். நோயின் காரணமாக நமது உடலிலிருந்து இரத்தம் வெளியேறினால் அந்த இரத்தம் களங்கமாக, தீட்டாக மாறிவிடும். இந்த எண்ணங்களை இன்றைய நற்செய்தி நமக்கு வழங்குகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்திகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள இப்பகுதியில் 2 புதுமைகள் நிகழ்கின்றன. மேலோட்டமாக பார்க்கும்போது தொடர்பற்ற 2 புதுமைகளை நற்செய்தியாளர்கள் இணைத்துள்ளதை போல் தோன்றலாம். ஆனால் ஆழமாக சிந்திக்கும்போது அழகான ஒப்புமைகளும் வேற்றுமைகளும் வெளியாகும். 2 பெண்கள் குணமடைகின்றனர். நோயுள்ள ஒரு பெண்ணும் நோயுற்று இறந்த ஒரு சிறுமியும் இயேசுவால் வாழ்வு பெறுகின்றனர். நோயுள்ள அந்த பெண் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் தன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து வந்தவர். சிறுமியோ அதே 12 ஆண்டுகளாய் சுகமாக, மகிழ்வாக வாழ்ந்து திடீரென உயிரிழந்தவர். இரத்தப்போக்கு நோயுள்ள பெண் தானே வலிய வந்து இயேசுவை தொடுகின்றார். அதுவும் பிறருக்கு தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாய் வந்து அவரது ஆடையின் விளிம்புகளை தொடுகின்றார், குணமடைகின்றார். உயிரிழந்த சிறுமியையோ இயேசு தேடிச் சென்று தொட்டு உயிரளிக்கின்றார்.
இந்த 2 நிகழ்வுகளையும் நற்செய்தியாளர்கள் இணைத்து சொல்லியிருப்பது நம் வாழ்வுக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லித் தருகின்றது. ஆம் அன்புள்ளங்களே, நாம் மையம் என்று கருதுபவை ஓரமாகவும், ஓரங்கள் மையமாகவும் மாறும் என்பதே அந்த பாடம். இந்த எண்ணத்தை சிறிது ஆழமாக சிந்திப்பது நமக்கு பயனளிக்கும். எனது அருமை அன்புள்ளங்களே, இறக்கும் நிலையில் இருக்கும் தன் மகளை காக்க வரும்படி தொழுகை கூடத்தின் தலைவன் யாயிர் இயேசுவின் கால்களில் விழுந்தார் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. இது சாதாரண செய்தி அல்ல அன்புள்ளங்களே, தலைப்புச் செய்தி. நமது ஊடகங்கள் அன்று இருந்திருந்தால் இந்த நிகழ்வை பலவாறாக திரித்து சொல்லியிருக்கும். ஒரு சிறுமி சாக கிடக்கிறார் என்ற முக்கிய செய்தியை விட தொழுகை கூடத்தின் தலைவன் யாயீர் இயேசுவின் கால்களில் விழுந்தார் என்ற செய்தியை பெரிதுபடுத்தி அதை முதல் பக்கத்தில் படமாக வெளியிட்டு யார் பெரியவர் என்ற விவாதத்தை கிளறியிருக்கும்.
ஒருவேளை இயேசுவின் காலத்திலும் இந்த கேள்வி எழுந்திருக்கலாம், யாருக்கு, இயேசுவுக்கா யாயிருக்கா? இல்லை, குழந்தையின் நலனில் அக்கறை கொண்ட யாயிருக்கும் இயேசுவுக்கும் இந்த எண்ணமே எழுந்திருக்காது. இவ்விருவரையும் சுற்றியிருந்தவர்களுக்கு அந்த கேள்வி எழுந்திருக்கும். தொழுகை கூடத்தின் தலைவன் இயேசுவின் கால்களில் விழுந்த செய்தி காட்டு தீ போல எருசலேம் வரை பரவி மதத் தலைவர்களை ஆத்திரப்பட வைத்திருக்கும். அன்பு நெஞ்சங்களே, யாயிரின் வேண்டுதலை கேட்டதும் இயேசு புறப்பட்டபோது பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் என்று நற்செய்தி சொல்கின்றது. இந்த ஊர்வலமும் முக்கிய செய்திதான். ஆனால் இதுவரை நாம் சிந்தித்த எதுவும் இன்றைய நற்செய்தியின் முக்கிய செய்தி அல்ல. பார்ப்பதற்கு மையமாகத் தெரியும் இவை அனைத்தும் ஓரங்களாகிவிட்டன. ஓர் ஓரத்தில் ஆரம்பித்த கதை மையமாக மாறியது. அதுதான் பன்னிரு ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் துன்புற்ற பெண் குணமடையும் அந்த நிகழ்வு.
என தருமை அன்புள்ளங்களே, பெயரற்ற அந்த பெண் கூட்டத்தில் இருந்தார். அவர் முண்டியடித்து முன்னேறிக் கொண்டிருந்தார். ஒரு பெண், நோயுள்ள பெண், அதுவும் இரத்தப்போக்கு நோயுள்ள பெண் கூட்டத்தில் இருந்தார் என்பது யூத சமுதாயத்திற்கு அதிர்ச்சியை தந்திருக்கும். ஆம் அன்புள்ளங்களே, இரத்தப்போக்கு நோயுள்ள பெண் சமூகத்தினின்று விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்பது இஸ்ரேல் மக்களின் சட்டம். ஆனால் இவரோ கூட்டத்தின் மத்தியில் முண்டியடித்து முன்னேறிக் கொண்டிருந்தார். அவர் மனமெங்கும் ஒரே மந்திரம், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்ற அந்த ஒரு மந்திரத்தோடு அவர் முன்னேறிக் கொண்டிருந்தார். இயேசுவுக்கு முன்னால் சட்டங்களும் சம்பிரதாயங்களும் சாம்பலாகிப் போகும் என்று அந்த பெண்ணுக்கு தெரியும். வேலிகள் கட்டுதல், வேறுபாடுகள் காட்டுதல், விலக்கி வைத்தல் போன்ற இதயமற்ற போலி சட்டங்கள் இயேசுவிடம் பொசுங்கி போகும் என்று அந்த பெண்ணுக்கு நன்றாக தெரியும். அந்த துணிவில்தான் அவர் முன்னேறிக் கொண்டிருந்தார்.
இருந்தாலும் அவருக்குள் ஒரு சின்ன பயம். முன்னுக்கு வந்து முகமுகமாய் பார்த்து இயேசுவிடம் நலம் வேண்டி கேட்க ஒரு சின்ன பயம். அவருடைய பயம் இயேசுவை பற்றி அல்ல, அவரை சுற்றியிருந்த சமூகத்தை பற்றி, முக்கியமாக இயேசுவை சுற்றியிருந்த ஆண்களை, மத தலைவர்களை பற்றி. கூட்டத்தில் அந்த குழப்பத்தின் மத்தியில் இயேசுவை அணுகுவதைத் தவிர வேறு வழி அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. கூட்டத்தில் நுழைந்தார், இயேசுவை அணுகினார். அவர் மீது தான் வளர்த்திருந்த நம்பிக்கையெல்லாம் திரட்டி அவரது ஆடையின் விளிம்பை தொட்டார், குணம் பெற்றார்.
அவரது ஆடையின் ஓரங்கள் போதும் எனக்கு, குணம் பெற்றதும் கூட்டத்திலிருந்து நழுவிவிடலாம் என்று எண்ணி வந்த அந்த பெண்ணை இயேசு ஓரங்களிலேயே விட்டுவிட்டு போயிருக்கலாம். அன்புள்ளங்களே, விளம்பரங்களை விரும்பாத இயேசு அங்கு நடந்த புதுமையை பெரிதுபடுத்தாமல் போயிருக்கலாம். ஆனால் அவருக்கு வேறு எண்ணங்கள் இருந்தன. கூட்டத்தில் குணமான பெண் கூட்டத்தையும் குணமாக்க வேண்டும் என்று இயேசு எண்ணினார். சமுதாயத்தின் விளிம்புகளில் வாழ்பவர்களை, விளிம்புகளுக்கு தள்ளப்பட்டவர்களை மையத்திற்கு கொண்டு வரும் கலை இயேசுவுக்கு நன்கு தெரிந்த கலை.
இயேசு நின்றார், கூட்டமும் நின்றது. தன் மேலுடையை தொட்ட பெண்ணை கூட்டத்தின் மையத்திற்கு கொணர்ந்தார். இயேசுவின் ஆடையை தொட்டதால் அந்த பெண் உடலளவில் குணமானார். இயேசுவின் இந்த அழைப்பு அவர் மனதையும் குணமாக்கியது. பன்னிரு ஆண்டுகளாக அந்த பெண்ணின் உள்ளத்தில் வேரோடியிருந்த வேதனைகள், தலைமுதல் கால்வரை புறையோடி போயிருந்த வெறுப்புக்கள் எல்லாம் அப்போது கரைந்தன.
பெண்ணென்றும், நோயுற்ற பெண்ணென்றும், அதிலும் இரத்தப்போக்கு நோயுள்ள பெண்ணென்றும் அடுக்கடுக்காக தன்மீது தீட்டுக்களை சுமத்தி தன்னை ஒதுக்கி வைத்த அந்த சமுதாயத்தின் மேல், அந்த சமுதாயத்தை இந்த நிலைக்கு உள்ளாக்கிய சட்டங்கள் மேல், அந்த சட்டங்களை எம்மியும் பிசகாமல் காப்பாற்றிய மதத் தலைவர்கள் மேல், இப்படிப்பட்ட ஒரு மதத்தின் மையம் என்று சொல்லப்பட்ட அந்த கடவுளின் மேல் 12 ஆண்டுகளாக அந்த பெண் வளர்த்து வந்திருந்த வெறுப்புக்கள் எல்லாம் அந்த கணத்தில் விடைபெற்று மறைந்தன. அவர் விடுதலை பெற்றார்.
தன்னை கண்டதும் தன் கதையை கேட்டதும் அந்த கூட்டம் கொதித்தெழும். தங்களை தீட்டுப்படுத்திய பெண்ணை தீர்த்து கட்ட கல் எடுக்கும் என்று அப்பெண்ணுக்குத் தெரியும். கல்லால் சமாதியே கட்டினாலும் பரவாயில்லை, தன் மீட்பை பற்றி அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் தன் கதையைச் சொன்னார். அவரது கதையைக் கேட்ட கூட்டம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றது. இயேசு அந்த பெண்ணிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று சொன்னார். அது மட்டுமல்ல, உன்னால் இன்று இக்கூட்டத்தில் பலர் குணம் பெற்றனர். சட்டங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அடிமையாகி மனிதரை மதிக்கத் தெரியாமல் மக்கிப் போயிருந்த பலர் இன்று உன்னால் குணம் பெற்றனர், சமாதானமாகப் போ என்று அப்பெண்ணுக்கு ஆசீர்வழங்கி அனுப்பினார் இயேசு.
இதன்பின் யாயீரின் மகள் குணமான நிகழ்வையும் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். இந்த நிகழ்வின் போது அங்கிருந்தவர்களை இயேசு வெளியில் அனுப்பிவிட்டு இந்த புதுமையை செய்கின்றார். அன்பு இதயங்களே, தனிப்பட்ட வகையில் இந்த புதுமை நிகழ்ந்திருந்தாலும் தொழுகைக்கூட தலைவனின் மகள் உயிர் பெற்ற நிகழ்வு அடுத்த நாள் தலைப்புச் செய்தியாக வந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் என்று இன்றைய நற்செய்தி முடிவடைகின்றது. ஆரவாரமாக கூட்டமாக ஆரம்பித்த ஒரு நிகழ்வு யாருக்கும் தெரியக்கூடாது என்ற கட்டளையோடு முடிகின்றது. ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் ஆரம்பித்த அந்த பெண்ணின் புதுமையை இயேசு ஓரறிய செய்கின்றார். ஆம் அன்புள்ளங்களே, ஓரங்கள் மையமாவதும் மையங்கள் ஓரமாவதும் இறைவனின் கணக்கு.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.